இந்து மதம் லௌகீக மதம், லௌகீக மதம் என்று ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால், இந்த இளைஞன் இந்து மதம் என்றாலே அது ஒரு சன்னியாசி மடம் என்று கருதி கொண்டிருக்கிறார். உண்மை அதுவல்ல. வாழ்வின் சகல துறைகளிலேயும் அது கூடவே வந்து கொண்டிருக்கிறது. வாழ்வை துறந்து ஓடிய ஞானி ஒருவர் ஒரு அற்புதமான பாட்டு பாடியிருக்கிறார். அந்த வெண்பா இது.
முதற்சங்கமுதூட்டும் மொய் குழலாராசை நடுச்சங்கம் நல்விலங்கு பூட்டும் கடைச்சங்கம் ஆம்போது அதுவூதும் அம்மட்டோயும் மட்டோ நாம் பூமி வாழ்ந்த நலம் நாம் பூமி வாழ்ந்த நலம்.
அவர் கூறுவதனுடைய கருத்து என்ன? வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே துணையாக இருப்பது மூன்றே சங்கு. ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தில் மூன்று முறைதான் சங்கு அவனுக்கு பயன்படுகிறது. முதற் சங்கு பால் ஊட்டுகிறது, இரண்டாவது சங்கு திருமணத்தின் போது உதப்படுகிறது, மூன்றாவது சங்கு கடைசியாக உதப்படுகிறது. அதிலேயும் வார்த்தைகளோடு பட்டினத்தார் எவ்வளவு அழகாக விளையாடுகிறார். முதற்சங்கு அமுது ஊட்டும் பால் ஊட்டும், மொய்குழலார் ஆசை நடுச்சங்கம் நல்விலங்கு பூட்டும். நடுச்சங்கம் என்று அவர் சொல்வது நடுவிலே ஊதப்படுகிற சங்கை மட்டுமல்ல, வாழ்க்கையின் நடுப்பகுதி நடுச்சங்கமத்தை குறிக்கும். கடைச்சங்கம் ஆம்போது மூன்றாவது சங்கு ஊதுகிறது என்கிறார் அல்லவா, அந்த சங்கம் என்கின்ற வார்த்தை கடைசியிலே சங்கமமாவதையும் குறிக்கும், அழகான சங்கு என்பதையும் குறிக்கும். வாழ்க்கைக்கு இந்த சங்கு மூன்று முறைதான் துணை வருகிறது. அந்த முதற்சங்கை தாயின் மடியிலே பார்த்தோம், இரண்டாவது சங்கு மன வீட்டிலே ஒலிக்கிறது. அந்த மனவீடு மங்களமாக ஒலிக்கிறது. அந்த மனவீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைந்தால் ஏராளமான சடங்குகள் இந்துக்களாலே செய்யப்படுவதை பார்த்தீர்கள். இவ்வளவு சடங்குகள் தேவைதானா, என்ன இந்த சடங்குகள், அர்த்தமற்றவை என்று பேசுகின்ற பகுத்தறிவாளர்கள் உண்டு. ஆனால் ஒரு ஹிந்துவினுடைய எந்த சடங்கும் அர்த்தமற்றது அல்ல. வேடிக்கைக்காக கூட ஒன்று சொல்வேன், திருமணத்தில் கெட்டி மேளம் கொட்டுகிறார்களே, அது ஏன்? தாலி கட்டப்படும் போது அமங்கலமான வார்த்தைகள் எந்த மூலையிலே இருந்தும் கேட்கக்கூடாது. மாங்கல்யம் சூட்டப்படும் போது ஏதாவது ஒரு மூலையில் யாராவது ஒரு தாய் தன்னுடைய மகளையோ மகனையோ மற்றவர்களையோ பார்த்து சரியனே நாசமாய் போக என்று திட்டக்கூடும். அந்த அமங்கலமான வார்த்தை மணமக்களின் காதில் விழக்கூடாது, எந்த மூலையிலே இருந்தும் தவறான வார்த்தை விழக்கூடாது என்பதற்காகவே அங்கே கெட்டி மேளம் கொட்டுகிறார். மணவரைக்கு வருகின்ற பெண்ணை அம்மா வலது காலை எடுத்து வைத்து வா என்று ஏன் கூறுகிறார்கள்? வலது காலையே எடுத்து வைத்து வர வேண்டிய அவசியம் என்ன? பூமியே வலப்புறமாக சுழல்கிறது என்கின்ற விஞ்ஞானத்தை முதலிலே கண்டுபிடித்தவர்கள் இந்துக்கள் தான். நானும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகுவேனே அன்றி உலகுக்கு எதிராக போக மாட்டேன் என்று சத்தியம் செய்வதே வலது காலை எடுத்து வைப்பதாகும். மணமேடைக்கு முன்னாலே அக்னி வளர்க்கப்படுகிறது. அந்த அக்னி நெய்யை ஊற்றி ஒருவர் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். மணமக்கள் இருவரும் வேர்க்க விறுவிறுக்க உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த அக்னிக்கு பதிலாக கொஞ்சம் பாலையோ தண்ணீரையோ வைத்து ஏன் அவர் கரண்டியாலே கலக்கிக் கொண்டே இருக்கக்கூடாது? அதுவும் ஒரு சடங்குதானே. அங்கே நெருப்பு ஏன் வளர்க்கப்பட வேண்டும்? அந்த நெருப்பு இருவருக்கும் சாட்சியாக இருக்கிறது. ஆயிரம் சாட்சிகள் இருந்தாலும் அதையும் மீறிய சாட்சியா இனி சாட்சி? நீ எனக்கு துரோகம் செய்தாலும் நான் உனக்கு துரோகம் செய்தாலும் இந்த நெருப்பு நம்முடைய மனதை எரிக்கட்டும். துரோகம் செய்து வாழ வேண்டும் என்று நான் ஓடினால் இந்த நெருப்பு நம்முடைய உடலையும் எரிக்கட்டும் என்பதுதான் அக்னி சாட்சி என்று கூறப்படுவதால். கழுத்திலே மாங்கல்யம் சூட்டப்படுகிறது. ஆடவனுக்கு காலிலே வெள்ளியாலே மெட்டி அணிவிக்கப்படுகிறது. ஏன்? தலைகுனிந்து வருகிறவள் தானே இந்து பெண், தலை நிமிர்ந்து வருகின்ற வீரன் தானே இந்து ஆடவன். தலை நிமிர்ந்து வருகின்ற இந்து ஆடவனுடைய கண்ணில் எதிரே வருகின்றவள் திருமணமானவள் என்று தெரிவதற்காக அவள் கழுத்திலே தாலி. தலைகுனிந்து வருகின்ற ஒரு இந்து பெண்ணுடைய கண்களில் எதிரே வருகின்ற ஆடவன் திருமணமானவன் என்று தெரிவதற்காக அவன் கால்களிலே மெட்டி அணிவிக்கப்படுகிறது. வயதான தாய்மார்கள் கூடி வாழ்த்து பாடுகிறார்களே, நான் வாழ்ந்த அளவுக்கு நீயும் வாழ வேண்டும் என்று அவளை வாழ்த்துவதனுடைய நோக்கமா? அம்மியின் மீது காலை வைக்க சொல்கிறார்களே, அது என்ன வேடிக்கையா? அம்மியை போல உறுதியாக அந்த கல்லை போல என்னுடைய கற்பு இருக்கும் என்று உத்தரவாதம் தருவதாக. அருந்ததி பார்ப்பதையே, அந்த வானத்தில் அருந்ததி ஒருத்திதான் இன்னும் நட்சத்திரமாக மின்னுகிறாய், நானும் அடுத்த நட்சத்திரமாக ஆவேன் என்று சத்தியம் செய்ய சொல்வதாக. நீங்கள் மாறி மாறி எங்கே சென்றாலும் கூட ஒரு அர்த்தத்தை அந்த இந்து மதத்து சடங்குகளுக்குள்ளே காண முடியும். மங்களமே நிறைந்து நிற்கும். பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்டால், அப்போது வீட்டிலே அரிசியோ சோறோ இல்லை என்றால் கூட, இல்லை போ என்று ஒரு நல்ல ஹிந்து சொல்ல மாட்டான், நல்ல ஒரு வைதிகையின், நிறைய இருக்கிறதப்பா நாளைக்கு வா என்று. அதற்கு என்ன பொருள் என்பது பிச்சைக்காரனுக்கு தெரியும், பகுத்திரிவாளனுக்கு தெரியாவிட்டாலும் கூட. அதாவது இல்லை என்பது அவனுடைய பொருளாக. அமங்கலமான வீடுகளுக்கு போகிறோம். அந்த வீடுகளுக்கு போய் திரும்பும் போது போகிறேன் என்றுதான் சொல்லிக் கொண்டு வருவார்கள் இந்துக்கள். ஏன் தெரியுமா? இது மாதிரி அமங்கலமோ கெட்ட காரியமோ இனி உன் வீட்டிலே வராது, அதனாலே நான் வரவேண்டிய அவசியம் இருக்காது, போகிறேன் என்பது அவருடைய பொருளாகும். நல்ல காரியம் நடக்கின்ற வீடுகளுக்கு நாம் போகிறோம். அப்படி போய் திரும்பும் போது போய் வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டு வருவோம். அதன் பொருள், இன்னும் பல நல்ல காரியங்கள் உன் வீட்டிலே நடக்கும், நானும் வந்து ஆசீர்வதிப்பேன் என்பதாக. மங்களமான செய்திகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் மனிதனுடைய மனோபாவம் மாறுகிறது, மனிதனுடைய முகபாவம் மாறுகிறது, முகத்திலே ஒரு தனி மலர்ச்சி உண்டாகிறது, வயது குறைந்தது போல தென்படுகிறது. துன்பத்தாலே தானே மனிதன் தளர்ந்து போகிறார், சோக செய்திகளாலே தானே மனிதன் இடிந்து போகிறார். அதனாலே மங்களமான வார்த்தைகளையே அதிகமாக அவன் காதிலே விழும்படி வைப்பதுதான் இந்து மதத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாகும். திருமண மங்களம், மனவினை மங்களம், வாழ்வின் மங்களம் அனைத்தையும் பார்த்துவிட்டு வயதான அல்லது வாலிபமான ஒரு மனிதனுடைய அன்றாட கர்மங்களுக்கு வாருங்கள். காலையிலே எழுந்தவுடனேயே அவன் குளித்தாக வேண்டும். ஒரு நல்ல ஹிந்து தினசரி குளிப்பதாலேயே ஆண்டவனுடைய அனுகிரகம் வந்துவிடுமா என்று கேட்பவர்கள் பலர். ஆண்டவனுடைய அனுகிரகம் வருகிறதோ இல்லையோ, புற உடம்பு சுத்தமாகிறது. புற உடம்பு குளிரும் போது அகமும் குளிர்கிறது. அகத்தை அடிக்கடி குளிர வைக்க உடம்பையும் குளிர வைக்க வேண்டியிருக்கிறது. குளிர்ந்த உடம்புக்குள்ளே ஆன்மா குளிர்ந்து நிற்கிறது. குளிர்ந்த ஆன்மாவுக்குள்ளே ஆண்டவன் சுடர்விட்டு பிரகாசிக்கிறது. நெற்றியிலே ஏன் விபூதி பூச வேண்டும் அல்லது திருமண் இட வேண்டும்? திருநீறு அல்லது திருமண் இறக்கு. சைவர்கள் திருநீறு பூசுகிறார்கள், வைணவர்கள் திருமண் இடுகிறார்கள். வார்த்தைகளை கவனியுங்கள், அது திருநீறு, இது திருமண். கல்யாணமாகாதவர்கள் இறந்து போனால் அவர்களுடைய உடலை பூமிக்குள்ளே புதைக்க வேண்டும் என்பது இந்துக்களுடைய விதி. கல்யாணம் ஆகி வாழ்ந்தவர்கள் இறந்தால் அவர்களுடைய உடலை எரிக்க வேண்டும் என்பது இந்துக்களுடைய விதி. கல்யாணம் ஆகாத உடம்பு மண்ணோடு கலந்து சாந்தி அடையவும், கல்யாணம் ஆகி சாந்தி அடைந்த உடம்பு விண்ணோடு கலந்து ஐக்கியமாகவும், இந்த இரண்டையும் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அந்த விபூதியை ஏன் பூச சொல்லுகிறார்கள் திருநீரை? காலையிலே எழும்போதே இந்த உடம்பும் இப்படித்தான் நீராக போகிறது என்று அடிக்கடி நினைத்தால் தவறு செய்ய தோன்றார், பாவம் செய்ய தோன்றார். என்றைக்கு இந்த உடம்பு நெற்றியிலே இருக்கிற இந்த நீராகுமோ என்ற எண்ணம் வந்தால் அன்றைக்கு யோகியனாக இருக்க சொல்லும். ஒரு நாளோடு பூசி விட்டுவிட்டால் ஒரு நாள் மட்டும்தான் நீ யோகியனாக இருக்க முடியும். தினசரி நீ பூசிக்கொண்டே இருந்தால் தினசரி யோகியனாக இருக்க முடியும். திருமண் என்று அதை ஏன் அழைக்கிறார்கள் என்றால், இது மண்ணாகவும் போகக்கூடும் என்பதாலே தான். ஒன்று மண்ணாகலாம் அல்லது நீராகலாம் என்பதாலே தான். அதனாலேதான் மண் விடுவதும் நீர் பூசுவதும் இந்துக்களுடைய பழக்கமாயி. இன்னொன்று, காலையிலே எழுந்தவுடனே ஒரு இந்து குளித்து விட்டு விபூதி பூசி அல்லது திருமண் இட்டு அரை மணி நேரமாவது அல்லது ஒரு மணி நேரமாவது பூஜையிலே அமர்கிறானேயே, இதுவரையிலே அதற்கு ஒரு விளக்கம் எனக்கு தெரியாமல் இருந்தது. இன்றைக்கு வியாதிகள் எவ்வளவோ வந்திருக்கின்றன, அந்த வியாதிகளுக்கு மருந்துகளும் வந்திருக்கின்றன. ஆனால் அந்த நாளிலே இந்த வியாதிகள் ஓரளவுக்கு இருந்தன, ஆனால் இவற்றுக்கு மருந்து இல்லை. மிக முக்கியமானது இரத்த கொதிப்பு என்கின்ற வியாதியார். இந்த இரத்த கொதிப்பு வியாதிக்கு மருந்தே இல்லை 25 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை. அண்மையிலே மகரிஷி யோகி அவர்கள் கார்டியோகிராஃப் போட்டு டாக்டர்கள் கூட ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவிலே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதில் அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றார், ஏதாவது ஒரு பொருளை 20 நிமிஷம் நேரம் அப்படியே வேறு சிந்தனை இல்லாமல், சவனம் இல்லாமல், சலனம் இல்லாமல் நீ சிந்தித்துக் கொண்டே இருந்தால் உன்னுடைய இரத்த கொதிப்பு இறங்கும், ஏறுகிற கொதிப்பு இறங்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு ஏதாவது ஆதாரம் உண்டா என்று கேட்கிறீர்களா? நானே ஆதாரம். அந்த 20 நிமிஷமும் நீ ஆண்டவனைத்தான் நினைக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. உன் புத்தி குரங்கை நினைக்குமானால் அதை நினைக்கலாம், வேறு புத்தகத்தை நினைக்குமானால் அதை நினைக்கலாம், ஏதாவது ஒன்றைத்தான் அந்த 20 நிமிஷம் நினைக்க வேண்டும். அந்த ஒன்றையே பற்றி ஒன்றையே தொடர்ந்தால் அந்த 20 நிமிஷத்திற்குள் இரத்த கொதிப்பு இறங்கி விடுகிறது. அதனாலே தான் அந்த ஒன்று ஆண்டவனாக இருந்தால் கொதிப்பும் இறங்கும், கடைசி காலத்திற்கு புண்ணியமும் கிடைக்குமே என்று இந்துக்கள் தியானத்திலே அமர்கிறார்கள். தியானம் என்பதனுடைய நோக்கமே அதுதான். தியானம் செய்வதன் மூலமாக விதியை வென்று விடலாமா? விதி விதி என்று இந்துக்கள் சொல்கிறார்களே, அந்த விதியை தியானம் வென்று விடுமா என்றால், விதியை தியானம் வெல்லுகிறதோ இல்லையோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நிறுத்துகிறது, அந்த விதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை உனக்கு தந்து விடுகிறது. எல்லாமே உனக்கு விதிக்கப்பட்ட விதிதான், உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையே விதி என்று இந்து மதம் கூறுகிறது. உனது வாழ்க்கை எந்த சாலையில் போனாலும் அது இறைவன் விதித்ததே. நானோ நீயோ கர்ப்பப்பையில் இருக்கும் போது நாம் போக போகிற பாதைகளும் சாக போகிற இடமும் நேரமும் நம் மண்டை ஓட்டுக்குள் திணிக்கப்படுகின்றன. நாம் எங்கே போனாலும் எப்படி வாழ்ந்தாலும் அது இறைவன் விதித்ததே. மனதின் சிந்தனை போக்கு எப்படி வேண்டுமானாலும் போகலாம், ஆனால் அது நடப்பதும் நடக்காததும் நம் விதிக்கோடுகளில் அடங்கி இருக்கிறது. ஊழிற் பெருவலி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்றான் வள்ளுவன். ஊழ் என்பது பூர்வ ஜென்மத்தையும் விதியையும் குறிக்கும். பூர்வ ஜென்மத்தின் எதிரொலியைக் கொண்டே அந்த ஜென்மத்தின் விதி நிர்ணயிக்கப்படுகிறது. அதனை ஊழ்வினை உறுத்து வந்தூட்டும் என்றான் இளங்கோ. போன ஜென்மத்தில் உன் விதி பாவம் செய்யும்படி விதிக்கப்பட்டிருந்தால் அதற்கான பரிகாரம் இந்த ஜென்மத்தில் எழுதப்படுகிறது. ஆகவே விதியின் கோடுகள் தான் நம்மை ஆட்சி செய்கின்றன என்பது இந்துக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. நாம் எண்ணியது நடந்தாலும் நடக்காவிட்டாலும், எண்ணாதது நடந்தாலும் யாவும் நம் விதி ரேகைகளின் விளைவே. முயற்சி கால் பங்கு, விதியின் ஒத்துழைப்பு முக்கால் பங்கு. எல்லாவற்றுக்கும் கால நேரம் வர வேண்டும் என்கிறார்களே இந்துக்கள். அதற்கு என்ன காரணம்? இன்ன காரியங்கள் நமக்கு இன்ன காலங்களில் நடக்கும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். நினைவுகளின் மயக்கத்தை விதி ஒழுங்குபடுத்துகிறது. 2வது உலக யுத்தத்தின் போது ஹிட்லருக்கு இருந்த வசதியும் ஆயுத பெருக்கமும் வேறு எந்த நாட்டிலும் இல்லை. ஒரே நாளில் போலந்தை பிடித்தார், வெறும் மிரட்டலிலேயே செக்கோஸ்லோவேக்கியாவை பிடித்தார், குண்டு போடாமலேயே பிரான்சை பிடித்தார். அவன் விரும்பியிருந்தால் ஐரோப்பாவையும் 6 நாட்களிலேயே பிடித்திருக்கலாம். வெறும் வாய் வேட்டுக்களையே விட்டுக் கொண்டிருந்த எதிரிகளை அவன் கனடாவுக்கு துரத்தி எடுத்திருக்கலாம். அகில ஐரோப்பாவையும் பிடித்துவிட்டால் உலகத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கு காலனிகளாக இருந்த ஆசிய, ஆப்பிரிக்க, அரேபிய நாடுகள் அத்தனையும் குண்டு போடாமலேயே அவன் கைக்கு வந்திருக்கும். அமெரிக்கா, சோவியத் யூனியன் இரண்டையும் தவிர மீதி உலகம் அவன் கைக்குள் விழுந்திருக்கும். இது சுலபமாக நடந்திருக்க கூடியது, ஆனால் விதி ஹிட்லரின் ஆணவத்தை ஆட்சி புரிந்தது. பிரிட்டனை கோழிக்குஞ்சு என்றவன் ஜெயில் செய்துவிட்டு யானையை சாப்பிட்டால்தான் என் பசி அடங்கும் என்று சோவியத் யூனியனுக்குள் நுழைந்தான். அவனது சவக்குழி அங்கேதான் தோண்டப்படுகிறது என்று விதி சிரித்தது. சோவியத் யூனியனின் பருவகாலத்தில் அவன் சிக்கி சிக்கி இழுபட அமெரிக்காவும் பிரிட்டனும் தங்களை தயார் செய்து கொண்டு விட்டனர். எச்சரிக்கையாக இருந்திருந்தால் உலகத்தையே ஆண்டிருக்கக்கூடிய ஹிட்லர் தன் பிணத்தை கூட பிறர் பார்க்க முடியாதபடி இறந்து போனான். உலக வரலாறுகளை கூர்ந்து கவனியுங்கள். விதியை மதியால் வெல்லலாம் என்று சில பேர் பேசுவது உண்டு. வெல்லலாம், அப்படி நீ வென்றுவிட்டால் நீ வெல்லுவாய் என்பதே ஒரு விதியாக இருந்திருக்கும், அதுதான் முடிவே தவிர அந்த விதியிலே இல்லாத ஒன்று உன் மதியிலே தோன்றியதாக அர்த்தமல்ல. ஒன்று சொல்வேன், யாரையும் எவரையும் எந்த வீட்டையும் எந்த நாட்டையும் சாட்டையில்லா பம்பரம் போல் ஆட்டி வைக்கிறான் இறைவன். இறைவன் என்று ஒருவன் உண்டா இல்லையா என்ற விவாதத்திற்கு வருவதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புவேன். தெற்கே ஒரு பகுதியில் மழையே இல்லாமல் பூமி காய்ந்து போய் கிடக்கிறது. வடக்கே ஒரு பகுதியில் மழையினாலே வெள்ளக்காடுகள் பெருகி கிராமங்களை அழிக்கிறது. அந்த தண்ணீர் இங்கே வந்தால் இந்த கிராமம் பிழைக்கும். அந்த தண்ணீர் இங்கே வரவில்லையே ஏன்? பருவத்தாலே ஆண்டவன் இரண்டு பிரிவுகளை உருவாக்குகிறார். மழை இல்லையே என்று எண்ணுகிறவன் அவனை நினைக்க வேண்டும், ஐயோ இவ்வளவு மழையா என்று எண்ணுகிறவனும் அவனை நினைக்க வேண்டும். தண்ணீர் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை என்று இயங்குகிறோம். கடற்கரையில் வாழுகின்ற மக்களும் இயங்குகிறோம். கடலிலே நிறைய தண்ணீர் இருக்கிறது, கடல் நீரையே குடிநீராக்கி இருக்கலாம் அல்லவா? கடல் நீரே குடிநீராய் கடவுள் படைத்திருந்தால் அடிநீரை தேடி எந்த அரசாங்கம் செலவு செய்யும்? கடலிலே தண்ணீரும் இருக்க வேண்டும், அது குடிக்க முடியாமல் உப்பாகவும் இருக்க வேண்டும். மனிதன் அதை பார்த்து கொண்டே தண்ணீர் தண்ணீர் என்று இயங்க வேண்டும். தண்ணீர் இருக்கும் இடத்தை தேட வேண்டும், பூமியை தோண்ட வேண்டும், தோண்டி அந்த தண்ணீரை எடுக்க வேண்டும். ஒரு தண்ணீரை எடுப்பதற்கே ஒரு மனிதன் இவ்வளவு சிரமப்பட வேண்டுமானால் என்னை அடைவதற்கு நீ எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கும் என்று காட்டுவதே ஆண்டவனுடைய படைப்பின் மூல நோக்கமாகும். ஆண்டவனுடைய படைப்பின் ஒவ்வொரு ரகசியத்தையும் புரிந்து கொண்டவர்கள் யாரும் கிடையாது. இந்து மதத்தின் முழு விவரங்களையும் நான் சொல்ல ஆரம்பித்தால் இது போதாது. போதாது என்பது மட்டுமல்ல, எனக்கு ஆயுள் போதாது. சின்ன எறும்பு இவ்வளவு பெரிய மனிதனை கடிக்கிறது, அந்த எறும்பே என் கண்ணுக்கு தெரியவில்லை, அதற்கு ரெண்டு பல்லும் இருக்கிறது. இந்த சிருஷ்டி எப்படி உருவானது, யாராலே உருவாக்கப்பட்டது என்று எண்ணும் போது எனக்கு வியப்பு மேலிடுகிறது. வகை வகையான பூச்சிகள், இவற்றை சிருஷ்டித்தவன் யார், இதற்கு ஒரு மூலம் இருக்க வேண்டும் அல்லவா? இந்த பூச்சியை உண்டாக்கியது முட்டை, அந்த முட்டையை உண்டாக்கியது இன்னொரு பூச்சி என்று பேசிக்கொண்டே போனால் அந்த முதல் பூச்சியை, அந்த முதல் மூலத்தை உண்டாக்கிய மூலம் எது? அதுதான் ஆதி மூலம் என்றான் இந்து. எல்லா மூலத்திற்கும் மூலமாக முளைத்தெழுந்த விதை அதுதான், அந்த விதையிலே இருந்து கிளைத்தெழுந்ததுதான் மற்றவை என்பதாலேதான் அவர் அதை குறிப்பிட்டார். இப்படி எல்லாமே ஆண்டவனுடைய இயக்கம்தான் என்று நம்புகிற இந்து விஞ்ஞானத்தை மறுத்தானா வெறுத்தானா? சொல்லப்போனால் விஞ்ஞானத்தின் அடித்தளமே இந்து மதம். மேகம் கடலுக்கு சென்று தண்ணீரை எடுத்து அதை பூமிக்கு கொண்டு வந்து மழையாக பொழிகிறது என்று நமக்கு சொல்லி தந்தவர்கள் யார்? பள்ளியில் படிக்கும் மாணவனை கேட்டால் ஆங்கிலேயர்கள் கற்றுத்தந்த விஞ்ஞானம் என்றுதான் அவன் பதில் சொல்லுவான். ஆனால் இந்த விஞ்ஞானம் ஏறக்குறைய 1100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்துக்கள் சொன்ன விஞ்ஞானம், அதிலேயும் ஒரு பெண் பாவை சொன்ன விஞ்ஞானம். மேகம் கடலிலே இருந்து தண்ணீரை எடுத்துத்தான் மழையாக பொழிகிறது என்பதை விஞ்ஞான கருவிகள் ஏதும் இல்லாத காலத்திலேயே எடுத்து காட்டியவர் கோதை நாச்சியார் என்கின்ற ஆண்டாள். ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவே, ஆழியுட்புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில், ஆழி போல் நின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து, தாழாதே சாரங்கம் உதிர்த்த சரமலை போல் வாழ உலகில் பெய்திடாய், வாழ உலகில் பெய்திடாய். ஆழி மலைக்குண்டா ஒன்று நீ கைகரவே, ஆழி உட்புக்கு முகந்து கொடு ஆர்த்து வானில் ஏறி, ஆழியுட்புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி, பாளியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி மின்னலிட்டு, வலம்புரி போல் நின்று அதிர்ந்து இடி இடித்து, தாழாதே சாரங்கம் உதைத்த சரமலை போல், சாரங்க வில்லிலே இருந்து புறப்பட்ட கணைகள் போல் பூமியிலே மழையாக பொழிவாயாக என்று வேண்டினாள் ஆண்டாள். வெள்ளைக்காரன் இதனை கண்டுபிடிப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்து விஞ்ஞானம் இதை கண்டுபிடித்தது. இந்து வேதங்கள் நாளிலேயும் சொல்லப்படுகிற ஒரே கருத்து, நீ ஆண்டவனை தேடி எங்கே புறப்பட்டு சென்றாலும் முடிவிலே அங்கே வந்து சேருவாய் என்பதாகும். எப்படி நீ சுத்தி வந்தாலும் அங்கே வருவாய், நேர் சாலையிலே போனால் நீ அங்கே வந்து நிற்பாய் என்கிறது. இங்கே இருந்து புறப்பட்டால் நீ இங்கேயே வந்து நிற்பாய் என்றால் முதலிலே பூமி உருண்டை என்று கண்டுபிடித்தவனும் இந்துதான். பூமி உருண்டை, மேகம் மழையை எப்படி பொழிகிறது, இவற்றை அனைத்தையும் கண்டு சொன்னது இந்து விஞ்ஞானம். ஆகவே இந்து வெறும் விஞ்ஞானத்தையோ அல்லது அதீதமான ஒரு கடவுள் கொள்கையோ மட்டும் சொன்னவன் அல்ல, அவன் விஞ்ஞானத்தையும் வலியுறுத்தியவன் ஆவான். இன்றைய விஞ்ஞானத்தை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். அதனாலேதான் இன்றைய விஞ்ஞானிகள் இந்து மதத்தினுடைய தத்துவங்களை ஏற்றுக்கொண்டு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமாவுக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த விஞ்ஞானம், இந்துக்களுடைய விஞ்ஞானம் இவ்வளவு சிறப்புடையது என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் உண்டு. அவர்கள் இந்தியாவிலே மட்டுமில்லை, உலகமெங்கிலேயும் இருந்தார்கள். அவர்களை வடமொழி நாஸ்திகர்கள் என்று அழைக்கும், நம்புகிறவனை ஆஸ்திகன் என்று அழைக்கும். நாஸ்தி என்றால் இல்லை, ஆஸ்தி என்றால் உண்டு என்று பதில் சொல்வார்கள். அந்த பொருள் மட்டுமல்ல, நாஸ்தி என்றால் ஒன்றுமே இல்லை, ஆஸ்தி என்றால் சொத்து என்கின்ற பொருளும் அதற்கு உண்டு. இல்லை என்று சொல்லுகிறவனுக்கு எந்த விதமான அறிவும் தேவையில்லை, உண்டு என்று சொல்லுகிறவனுக்குத்தான் அறிவு தேவை. என்னென்ன எங்கெங்கே இருக்கிறது என்று கண்டு சொல்ல வேண்டியவன் உண்டு என்று சொல்லுகிறவன் மட்டுமே. இல்லை என்று சொல்லுகிறவன் கண்ணை மூடிக்கொண்டு மாற்றி மாற்றி இல்லை 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 என்று சொல்லலாம். ஆண்டவன் உண்டா இல்லை, அது உண்டா இல்லை, இது உண்டா இல்லை, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தால் போதும். அவனுக்கு வயது கூட வர வேண்டாம், வாலிபனாகவும் வேண்டாம், குழந்தைக்கே அந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்தால் அது திரும்ப திரும்ப சொல்லும். ஆனால் ஆண்டவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறவன் அந்த நம்பிக்கைக்கு அடித்தளத்தை விவரித்தாக வேண்டும். விபூதி பூசுகிறவன் ஏன் பூசுகிறேன் என்பதற்கான காரணத்தை சொல்லியாக வேண்டும். காரணம் இல்லாமல் நான் இதை செய்யவில்லை என்று அவனை நம்ப வைக்க வேண்டும். அவனை மட்டுமல்ல அவனுடைய மூதாதிகளையும் நம்ப வைக்க வேண்டும், அடுத்த தலைமுறையையும் நம்ப வைக்க வேண்டும். ஆஸ்திகனுக்கு இருக்கின்ற சிரமம் இதுதான். இந்த சிரமத்தை சுலபப்படுத்தி அர்த்தத்தோடு சொல்லிவிட்டு போறது இந்து மதம் ஒன்றுதான். வேறு எந்த மதத்திலேயும் அர்த்தம் உண்டு. நான் மற்ற மதங்களை பற்றி குறைத்து பேச மாட்டேன். எல்லா மதங்களையும் தன்னுள்ளே ஐக்கியப்படுத்திக் கொண்ட மதம் இந்து மதமாகும். நாஸ்திகனை கூட அந்த மதம் வெறுத்ததில்லை. ஆஸ்திகனை விட அதிகம் தன் பெயரை சொல்லுகிறவன் நாஸ்திகன் தான் என்று ஆண்டவனே ஒரு இடத்தில் கூறியிருக்கிறார். அதனாலே நாஸ்திகன் தான் என்னுடைய முதல் பக்தன் என்று அவனையும் அரவழைத்துக் கொள்ளுகிறது இந்து மதம். அவனையும் வெளியே அனுப்புவதாக இல்லை. என்னுடைய மதத்தின் ஒரு கிளைதான் மற்ற மதம் என்று சொல்லி அதையும் அரவணைத்துக் கொள்ளுகிறது. இந்து மதம் யாரையும் கைவிட்டு விட்டு தன்னை வெறுப்பவனை கூட விட்டுவிட்டு ஓட முயன்றதே இல்லை. நீ இந்து மதத்தை வெறுக்கிறாயா? நீ அதை விரும்புகிற வரையிலே இந்து மதம் உன்னை தொடர்ந்தே வரும். நீ இந்து மதத்தை விரும்புகிறாயா? உன்னை அது சோதிக்கும். ஏன் சோதிக்கும் என்றால், நீ விரும்புவது உண்மையா என்பதை தெரிந்து கொள்ள. வெறுக்கிறவன் வெறுப்பது உண்மையாகத்தான் இருக்க முடியும். விரும்புகிறவன் மீதுதான் சந்தேகம் வரும். ஏன் ஆண்டவன் பக்தனுக்கே அதிகம் சோதனைகளை வழங்குகிறான்? இவள் உண்மையானவனா என்று கண்டுகொள்ள விரும்புகிறான். எவளை நீ காதலிக்கிறாயோ அவளைத்தான் அதிகம் சந்தேகிப்பாய். எவளை நீ மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயோ அவள் சிரித்தால்தான் உனக்கு சந்தேகம் வரும். வேறு எந்த பெண் சிரித்தாலும் சந்தேகம் வராது. நீ உண்மையான பக்தனாக இருந்தால் அவன் சோதனை மேல் சோதனை தொடர்ந்து தந்து கொண்டே இருப்பான். அந்த சோதனைகளுக்கு அஞ்சாமல் நீ தொடர்ந்து போனால் கடைசியில் ஆண்டவன் தன் முகத்தை உனக்கு காட்டுவான். பிள்ளைக்கரு சமைத்த கதை போன்ற கதைகளை விட்டுவிட்டு வாழ்க்கை தத்துவத்துக்கே வந்து ஆண்டவனை நீ பின்தொடர்ந்து பார்த்தால் கஷ்ட நஷ்டங்கள் முழுவதிலேயும் அவன் அவ்வப்போது கண்ணுக்கு தெரிய மாட்டான். கடைசியாக ஒரு கட்டத்தில் நான் இருக்கிறேன் என்று அவன் காட்டுவான். என் வாழ்நாளிலே நான் அதை கண்டிருக்கிறேன். நான் நாஸ்திகனாக இருந்தவன் ஆஸ்திகனாக மாறினேன். எப்படி மாறினேன் என்றால், ஆண்டவன் என்னை சோதிக்கவில்லை, நானே என்னை சோதித்துக் கொண்டேன். சோதித்த துன்பங்களின் மூலமாக ஆண்டவனை உணர்ந்தேன். ஆண்டவன் மேலும் சோதித்தார். ஏற்கனவே இந்த சோதனையில் எனக்கு ஒரு பக்குவம் இருந்த காரணத்தாலே சிக்கன பிடித்தேன், தேவனே உன்னை செய்வதென்று இனி அறியேனே என்று பின்னாலே தொடர்ந்தேன். இன்று எனக்கு ஒரு தைரியம் இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது, துணிச்சல் இருக்கிறது. மரணத்தை பற்றிய பயம் அற்று போய்விட்டது. மரணத்தின் பின்னாலே மோட்சமோ நரகமோ எங்கே போனாலும் கூட கண்ணன் துணை இருப்பான் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. நம்பிக்கை, நம்பிக்கை ஒரு ஹிந்துவுக்கு கடைசி வரை கை கொடுப்பது அதுதான். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.